இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு தேவனுடைய அன்பு என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையிலே இன்றைக்கு நாம் சிந்திப்போம். தேவனுடைய அன்பு மாறாததாக இருக்கிறது, நித்தியமானதாக இருக்கிறது. தேவனுடைய அன்பு நம்மளை தேவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நம்மளை தெரிந்து கொண்டு இம்மட்டுமாய் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். புறஜாதிகளாக இருந்த நம்மை தேவன் தேவனுடைய வார்த்தையை கொடுத்து தேவன் இம்மட்டுமாய் நம்மை ஆசீர்வதித்து தேவன் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 2:4-5 வார்த்தைகளை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:4-5.
ஆனாலும் நீ ஆவியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகியால் நீ நன்னலை நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆவியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனதில்லாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து நீக்கி விடுவேன்.
போதும். நாம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்கிற காரியம் தேவன் பேரில் விட்டாய் என்ற உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட பொழுது ஆதியில் நம்மளுக்கு எப்படிப்பட்ட அன்பு இருந்தது நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஆகையால் அந்த ஆதியில் இருக்கிற அன்பிலிருந்து நாம் விழுந்திருக்கிறோம். எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட பொழுது ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வேத வாசிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் மற்றும் தேவனுடைய காரியங்களும் மிகவும் உற்சாகமாக இருந்திருப்போம். ஆனால் காலப்போக்கில் அது நாளடைவில் குறைந்து 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 தேவனுடைய அன்பு நம்மளே குறைந்து வேத வாசிப்பு குறைந்து ஜெபம் பண்ணுவதிலே குறைந்து நாம் குறைவுள்ளவர்களாய் காணப்படுவோம். இப்படி இருக்கிற நிலைமையிலே நாம் உணர்ந்தவர்களாய் இருக்கும் பொழுது நாம் உண்மையாகவே நம்முடைய ஆதி அன்பு நம்ம விட்டு போய்விட்டது, நாம் திரும்பியும் ஆதியில் இருக்கிற நிலைமைக்கு நாம் மாற வேண்டும் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து திரும்பவுமாக நாம் மனம் திரும்பி, அப்படின்னா முதல்ல மனம் திரும்பின மாதிரியே திரும்பவும் நாம் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும். இப்படி மனம் திரும்பி நாம் வரும்போது ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியைகள்னால் முதல்ல மனம் திரும்பும்போது நம்மளுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தது, எவ்வளோ எப்படிப்பட்ட அன்பு இருந்தது, எப்படிப்பட்ட வேத வாசிப்பு இருந்தது, எப்படிப்பட்ட ஐக்கியம் இருந்தது என்பதை உணர்ந்து நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் தேவனுடைய நியாயத்தீர்ப்பு என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன் விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். ஸ்தோத்திரம். விளக்குத்தண்டு என்று சொல்லும் பொழுது மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனப்படுகிற வகையிலே நம்முடைய வெளிச்சம் நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வெளியே தெரியும். இப்போ நம்ம மனம் திரும்பாமல் இருந்து பழைய நிலைமையிலே இருந்தோம்னா நம்முடைய விளக்குத்தண்டு இல்லாமல் விளக்கு மட்டும் எரிந்து கொண்டு இருக்கும். ஆனால் அது தரையிலே மட்டும்தான் இருக்கும். அந்த வெளிச்சம் வீட்டில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். புறஜாதிகளுக்கோ மற்றவர்களுக்கோ அந்த நம்முடைய நற்கிரியைகள் வெளியே தெரிய வராது. ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆதியில் நாம் எப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோமோ அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை புதுப்பிக்கிறவர்களாக இருந்து அல்லது மனம் திரும்பி நாம் ஆதியில் இருக்கிற கிரியைகளை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகள் பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசம் மற்றவர்களுக்கும் வெளிப்பட்டு மற்றவர்களும் தேவனுடைய மகிமையை அவர்கள் சந்தோஷமாக அனுபவிப்பார்கள். நம்மளுக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய காரியங்களில் வளர்கிற காரியம் என்ன என்பது நம்மளுக்கு நன்றாக புரியும். எரேமியா 2:1-2 வார்த்தையில் வாசிப்போம். எரேமியா 2:1-2 வார்த்தையில் வாசிப்போம். போதும். இங்க நாம் வாசிக்கிறோம், உன் இளவயதின் பக்தியும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் இளவயதின் பக்தி அப்படின்னா நாம் முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது இருந்த பக்தியும் நீ வாழ்க்கைப்பட்ட போது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா யாருக்காவது தெரியுமா? நீ வாழ்க்கைப்பட்ட போது நீங்கள் விசுவாச உடன்படிக்கை தேவனோட செய்த பொழுது, அதுதான் வாழ்க்கைப்பட்ட பொழுது. எப்பொழுது நாம் கிறிஸ்துவ மணவாளனாக ஏற்றுக்கொண்டு நான் மணவாட்டியாக மாறுகிறேன் என்று நாம் ஒப்பந்தம் செய்கிறோமோ அல்லது உடன்படிக்கை செய்கிறோமோ அதை வாழ்க்கைப்பட்ட பொழுது. அப்ப நாம் ஆரம்பத்தில் இருந்த இளவயதின் பக்தியும் வாழ்க்கைப்பட்ட பொழுது அப்படின்னா உடன்படிக்கை செய்த பொழுது நம்மளுக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன், ஆண்டவர் நினைச்சிருக்கிறார். ஆனால் நம்ம கிட்ட அது இருக்குதா? இன்னைக்கு ஆதியில் இருந்த அன்பு நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்குதா? பரிசோதித்து பார்த்தா இல்லை. வேத வாசிப்பு குறைவாக இருக்கிறது, ஜபம் பண்ணுவது குறைவாக இருக்கிறது, நம்முடைய நற்கிரியைகள் பிரகாசிப்பது வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் தெரியும். புறஜாதிகளுக்கோ மற்றவர்களுக்கோ அல்லது சபையில் இருக்கிற மற்றவர்களுக்கோ நற்கிரிகள் தெரிய மாட்டேங்குது. ஆகவே நாம் ஆதியில் இருந்த அன்பை நாம் நினைத்து நாம் வாழ்க்கைப்பட்ட பொழுது அப்படி என்றால் உடன்படிக்கை செய்த பொழுது நாம் எப்படி தேவனுடைய சமூகத்திலே அன்பாக இருந்து ஐக்கியமாக இருந்து வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் உறுதியாக தரித்திருந்தோமோ அதே மாதிரி நாம் என்றைக்கும் நாம் இருக்க வேண்டும், என்றைக்கும் மனம் திரும்ப வேண்டும், என்றைக்கும் நாம் அந்த இளவயதின் பக்தியை நாம் பெற்றிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு தெரியாமல் போய் நாம் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்து அல்லது தள்ளப்பட்டவர்களாக இருந்து மாறிவிடுவோம். எரேமியா 2:5-6 வார்த்தைகளை வாசிப்போம்.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை எகிப்தேசத்தில் இருந்து வரப்பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பல்ல பள்ளங்களும் உள்ள தேசமும் வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும் ஒருவரும் கடவாமலும் ஒரு மனுஷரும் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்திரத்தில் எங்களை நடத்தி வருகிறவருமாகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேளாமல் என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போவதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்?
போதும். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வாழ்க்கைப்பட்ட பொழுது அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நீ எப்படிப்பட்ட நிலைமையிலே நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாய் என்கிற காரியத்தை ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணினவரும் அப்படின்னா எகிப்தின் பாவ சந்தோஷங்களிலிருந்து தேவன் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்கிற காரியத்தை தேவன் இந்த வசனத்திலே நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகிறார். அவாந்திர வெளி தேசம், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்தது. எப்படியோ என்னமோ போகிறோம், ஆடு மாடு மாதிரி நம்ம பாட்டுக்கு நினச்சதா கழுதை எடுத்ததா ஓட்டாங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை ஒரு சீரற்ற நிலைமையிலே அவாந்திரமான நிலைமையிலே இருக்கிறதா இருந்தது. பள்ளங்களும் உள்ள தேசம், பள்ளங்கள்னால் நம்மளுக்கு ஆபத்து கஷ்டங்கள் துன்பங்கள் மாறி மாறி வருகிறதா இருந்தது. வறட்சியான தேசம், என்னத்துக்கு வேலை செய்கிறோம், எப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாது. நம்மளுக்குள்ளே ஒரு சோர்வு வறட்சி, இப்படி வறட்சியான ஆவிக்குரிய நிலைமை நம்மளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. மரண இருளுள்ள தேசம், மரண இருள், மரண இருள்னால் எதுக்கெடுத்தாலும் நாம் பயந்துக்கிறது, அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம அடுத்தது எதிர்காலம் எப்படி இருக்கும். ஏன்னா மரண இருள், மரண இருள்னா பயம், எப்போதுமே நம்மளுக்குள்ள ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவனும் கடவாமலும் அப்படின்னா இந்த வழியாக உண்மையான தேவனுடைய வார்த்தையின் வழியாக புறஜாதியாக நாம் இருந்தபோது யாருமே அந்த வழியாக கடந்து போகலை. உண்மையான இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் வழியாக நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நாம் கடந்து போகாத நிலைமையில நாம் இருந்தோம். ஒரு மனுஷனும் குடியிராமலும் அப்படின்னா எப்பவுமே எந்த மனுஷனுமே எகிப்தின் பாவ சந்தோஷங்களில் அவன் என்றைக்குமே நினைத்திருக்க முடியாது. என்ன கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருப்பான், அப்புறம் துக்கம் வந்துடும். இப்படியாக அவர்கள் என்றைக்கும் குடியில்லாமல் ஒரு சார்பாரான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமையிலிருந்து வனாந்தரத்தில் எங்களை நடத்தி கொண்டு வந்து வந்தோம். வனாந்தரன்னு சொன்னால் கஷ்டம் சோதனை, இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தான் ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்தார். அப்போ ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கும் போது அல்லது நம்மளை மனம் திரும்புதலுக்குள்ளாக நடத்தும் பொழுது அல்லது கிறிஸ்துவனோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது அதற்கு முன்பதாக இருந்த வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. வறட்சி, துன்பம், கஷ்டம், அவாந்திர வெளி, மரண இருள், இப்படிப்பட்ட பயங்கரமான சோதனைகளும் கஷ்டங்களுமாய் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. இப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டெடுத்து ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து ஆண்டவரை துதிக்கும்படியாகவும் போற்றும்படியாகவும் கண்மலையின் மேல் நம்மளை நிற்க வச்சு ஆண்டவர் நம்மளுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அப்படின்னா நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்கிறதை பார்க்கும்படியாக தேவன் இந்த வசனத்திலே நம்முடைய வாழ்க்கையை குறித்து விவரித்து சொல்லுகிறார். உபாகமும் 4:34 உபாகமும் 4:34
அல்லது உங்கள் தேவனாய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமுள்ள கரத்தினாலும் ஓங்கிய பயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகைப்படினதுண்டோ என்று நீ விசாரித்துப்பார்.
போதும். அப்போ இங்கு நாம் வாசிக்கிறோம், நம்மளை ரட்சிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் தேவன் நம்மளை எப்படி கொண்டு வந்திருக்கிறார். முதல்ல நம்ம பார்த்தோம், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், நம்மளது ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது, தேவன் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார். எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதியின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை, அப்போ புறஜாதியில் மத்தியிலிருந்து தேவன் தேவனுக்கென்று ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொள்ளுகிற சமயத்தில் அங்கு முதல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சோதனையினாலும் நம்மளுக்கு ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சோதனை வரும். ஏன்னா பொய் சொல்லாமல் இருக்கணும், திருடாமல் இருக்கணும், ஏமாத்தாமல் இருக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம செய்யாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய சோதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் சகிக்க வேண்டியது வரும். சோதனையினாலும் அடையாளங்களினாலும், அப்படின்னா தேவன் நம்மளுக்கு நன்மை செய்வதற்காக பல அடையாளங்களை தேவன் நம்மளுக்கு செய்வார். அப்படின்னா நம்ம நினைக்காத காரியத்தை தேவன் நம்மளுக்காக ஒரு அடையாளமாக, ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளமாக தேவன் நம்மளுக்கு வேறொரு பக்கம் இருந்து நன்மைகளை கொண்டு வர்றது. நாம் என்னென்ன நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி காரியங்களை தேவன் நம்மளுக்கு, நாம் என்னென்ன மனசில் நினச்சிருக்கிறோமோ அந்த காரியத்தை தேவன் நம்மளுக்கு அடையாளமாக செய்து கொண்டு இருக்கிறார். அற்புதங்களினாலும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷங்களும் சமாதானமும் பெருகு வரும்புற சமயத்திலே நாம் நினச்சிருக்கவே மாட்டோம், நாம் தேவனுடைய அன்பு இப்படிப்பட்டது, தேவனுடைய ஆசீர்வாதம் இப்படிப்பட்டது என்கிற காரியத்தை நாம் நினைக்காத நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதங்கள் நடக்கும். நிறைய கஷ்டங்கள் நம்மளை விட்டு விலகி இருக்கும், நிறைய சோதனைகள் நம்மளை விட்டு விலகி இருக்கும், நாம் நினைத்த காரியங்கள் நிறைய நடந்திருக்கும், நிறைய ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிட்டிருப்பார். இப்படி ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாக தேவன் சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்குவார். அப்புறம் நம்ம மனசில் நினைக்கிற மாதிரி அடையாளங்களை தேவன் கட்டளையிடுகிறார், அப்புறம் அற்புதங்களை கட்டளையிடுகிறார், அப்புறம் யுத்தத்தினாலும். அப்படின்னா சில இடங்களில் வந்து நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாக நாம் சில காரியங்களோடு யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்படின்னா திருடுவதற்கு, பொய் சொல்லுவதற்கு, இப்படி இருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்மையான காரியங்களை செய்து அந்த நன்மையோ அந்த தீமையோடு நாம் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்படி யுத்தம் செய்ய தெரியாமல் இருக்கும் பொழுது தேவன் நம்மளை கூட இருந்து நாம் நீதியை செய்வதற்கும் நியாயத்தை செய்வதற்கும் தேவன் நம்மளை பழக்குவிக்கிறார். ஆகவே அந்த தீமையோடு எதிர்த்து நிற்பது தான் யுத்தம். வல்லமில்லை கரத்தினாலும், அப்படின்னா நம்ம எப்படி இந்த காரியம் நடக்கும், எப்படி இது முடியும், இப்படின்னு நம்ம மனசுக்குள்ள சஞ்சலப்பட்டுகிட்டே இருப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாக தேவனுடைய வார்த்தையை நாம் அண்டி கொண்ட பின்பு, தேவனுடைய வார்த்தையை நாம் பிடித்து கொண்ட பின்பு, தேவனுடைய வார்த்தையை நாம் முழுவதுமாக விசுவாசித்த பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமில்லை தேவனுடைய கரம் வந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கும். அப்படியாக தேவன் ஒவ்வொரு நாளும் வல்லமில்லை கரம் தேவன் நம்மளை தொட்டதினால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். ஓங்கிய புயத்தினாலும், அப்படின்னா யாருமே செய்ய முடியாத காரியத்தை தேவன் வல்லமில்லை கரத்தினால் நம்மளுக்காக தேவன் செய்து முடித்திருப்பார். மகா பயங்கரமான செயல்களினாலும், அப்படின்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மகா வல்லமில்லை கரத்தினால் ஓங்கிய புயத்தினால் நம்மளுக்கு தேவன் அதை செய்திருப்பார். மகா பயங்கரமான செயல்களினால், அப்படின்னா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாங்குகிறவர்களுக்கு நிறைய அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும். அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குதா, தேவன் இப்படியெல்லாம் நம்மளுக்கு செய்வாரா, எப்படிப்பட்ட சின்ன காரியத்திலையும் அற்புதம் செய்கிறார், பெரிய காரியத்திலையும் நம்மளுக்கு அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி நாமளே நம்மளை நினைத்து ஆச்சரியப்படத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிற காரியம், நீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அது மரண இருளான தேசம், அவாந்தர வழியான தேசம், வறட்சியான தேசம். நீ ரட்சிக்கப்பட்டதற்கு முன்பதாக நீ உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அல்லது உன்னுடைய தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் நம்மளை ஒரு தேவனுக்கென்று ஒரு ஜனமாக தெரிந்து கொள்ளும் போது அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையிலே இருந்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோதனைகளும் கஷ்டங்கள் வந்தாலும் அதனோடு யுத்தம் செய்யத்தக்கதாக தேவன் நம்மளை பழக்க வைக்கிறார். அப்புறம் அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார், மகா பயங்கரமான செயல்களை செய்து தேவனுடைய நாமத்திற்கென்று ஒரு ஜனத்தை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டதற்கு முன்பதாக இருந்த காரியங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பு இருக்கிற காரியங்களுக்கு உண்டான வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து நாம் அதை தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எரேமியா 2:7. எரேமியா 2:7. செழிப்பான தேசம் அப்படின்னு ஆண்டவருடைய ரட்சிப்பு சந்தோஷத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் வாக்குத்த தேசத்தை நம்மளுக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். நம்மளுக்கு நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் தேவன் செய்து கொண்டு வந்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் திரும்பவும் பின்மாற்றத்துக்கு போகிறோம். ஆதியில் இருந்த அன்பை நாம் மறந்துடுறோம். இப்படி மறக்கும்போது நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு கடந்து வந்து நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தீட்டுப்படுத்தியிருக்கிறீர்கள். செழிப்பான தேசம் அப்படின்னு சொல்லும்போது ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்த பொழுது நிறைய பேர் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவான்களாக இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாகவும் அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான நன்றி இல்லாதவர்களாகவும் தேவனுக்கு விரோதமாக மாறி தேவனுடைய ஆசீர்வாதத்தை அநேகர் இன்னைக்கு தீட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் வந்து பெற்றுக்கொண்டதற்கு பாத்திரவான்களாக இருந்து நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்க வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணக்கூடாது. இதுதான் சின்ன காரியம்தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. நாம் எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருந்து நாம் நன்றியுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை தீட்டுப்படுத்தாமல் நாம் அதை பயபக்தியோடு காத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கு முன்பதாக நாம் தேசத்தை தீட்டுப்படுத்தி தேவனுடைய சுதந்திரத்தை நாம் இன்றைக்கு அருவறுப்பாக்கினவர்களாக இருக்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கிறவர்களாகவும் அதற்கு நன்றி சொல்லுகிறவர்களாகவும் கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். எரேமியா 2:13.
என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவந்த நீர் கூறுகிற ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள், தண்ணி நிற்காத தொட்டி ஆகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனா? அவன் வீட்டில் பிறந்தவன் அடிமையா? ஏன் கொள்ளையானான்? பாலசிங்கங்கள் அவன் மேல் கெச்சித்து முழங்கி அவன் தேசத்தை பாழாக்கி விட்டன. அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுத்தரிக்கப்பட்டன.
போதும். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். தேவ ஜனங்கள் 2 விதமான தீமையை செய்திருக்கிறார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். சோத்திரம் அந்த பிரசங்கம் பண்றேன்னு இது எனக்கும் தான் பொருந்தும். அதனால் என்ன பாசிட்டிவ் எல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, அவர் மட்டும் நல்லவரா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நானும் இதில் உட்பட்ட ஆள் தான். நானும் 2 தீமையை செஞ்சுருக்கிறேன். என் ஜனங்கள், தேவ நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் 2 தீமைகளை செய்திருக்கிறார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். அப்படின்னா நித்திய ஜீவ வார்த்தைகளை விட்டு விட்டார்கள். நித்தியமான ஆசீர்வாதங்களை விட்டுவிட்டு அனுதின சந்தோஷம், ஒவ்வொரு நாளும் அற்ப சந்தோஷம், அற்ப சந்தோஷத்துக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டுவிட்டோம். நித்தியமான ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வேண்டாம், அப்பப்போ கிடைக்கிற சந்தோஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற சந்தோஷத்துக்கு இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதை வாங்கினா நல்லாயிருக்கும், இந்த துணியை வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நாம் அனுதின சந்தோஷத்திற்காக நம்முடைய வாழ்க்கையை விட்டு விட்டோம். நித்திய ஜீவ ஊற்றாகிய நித்திய ஜீவ வார்த்தைகளின் ஆசீர்வாதத்தை நாம் விட்டுவிட்டு நித்தியம் அல்லாத உலகத்திலே அழிஞ்சு போகிற காரியத்தினுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்புறம் தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். எத்தனை ஆசீர்வாதம் வந்தாலும் வீட்டில் தங்க மாட்டேங்குது, காரணம் தொட்டி வெடிப்பாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்து தங்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தொட்டி உடஞ்சி போச்சு, இருதயம் உடஞ்சி போச்சு, அங்கே சரியில்லை, இருதயம் வெடிப்புள்ள தொட்டிகளாக மாறிப்போச்சு. இருதயம் நல்லா இருந்ததுன்னா கொடுக்கறதெல்லாம் சேர்த்து வைக்கலாம். என்னுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா நிறையா காசு வர மாதிரி இருக்கும், கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எப்படி எப்படியே காணாமல் போயிடுது. நானும் அதில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், வெடிப்புள்ள தொட்டி என்னுடைய வாழ்க்கையிலையும் இருக்குது. அதனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருதயம் உடஞ்சி போச்சு அப்படின்னா முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனை ஆராதிக்கிறதுக்கு பதிலாக அற மனசோட நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இப்படியாக இருந்து வெடிப்புள்ள தொட்டிகளை நாம் நம்மளுக்கு என்று நாமளே வெட்டி கொண்டோம். ஆண்டவர் சொல்கிற ராமா வேற யாரும் இல்லை, நம்மளே நம்மளுக்கு அதை ஏற்படுத்தி கொண்டோம். அதனால் நம்முடைய விசுவாசம் குறைவுள்ளதாக இருக்கிறது. ஆகவே ரெண்டு தீமைகளை செய்திருக்கிறார்கள். ஒன்று, நித்திய ஜீவ தண்ணீரை விட்டு விட்டார்கள். அதுக்கப்புறம் தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டியை நாமளே வெட்டி வச்சுக்கிட்டோம். சோத்திரம். எரேமியா 2:20-21 வரைக்கும் வாசிப்போம்.
பூர்வ கால துவங்கி நான் உன் உபத்திரைகளை முறித்து கட்டுகளை அறுத்தேன், நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாய். ஆகிலும் இரமான சகல மேடுகளின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் வேசியாயிருக்கிறாய். நான் உன்னை முற்றிலும் நெற்கடி தரும் உயிர்ப்புள்ள திராட்சை செடியாக நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் அகாத கொடிகளாய் மாறி போனது என்ன?
போதும் போதும். பூர்வகாலம் துவங்கி நான் உன்னை உன் நுகத்தடியை முறித்து உன் கட்டுகளை அறித்தேன், நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே. என்ன அர்த்தம் யாருக்கு தெரியுது? அதுக்கப்புறம் பூர்வகாலம் துவங்கி நான் உன் நுகத்தடியை முறித்து அப்படின்னு என்ன அர்த்தம்? மன்னித்து நுகத்தடியை முறித்து. நுகத்தடியை முறித்துனா சாத்தானுக்கு நம்மளுக்கு இருக்கிற அந்த கட்டை, அந்த சாத்தானோடு இருக்கிற அந்த உடன்படிக்கைய நுகத்தடி. நாம் நம்முடைய நுகம் வந்து தீமையோடு இருந்தது, முதல்ல நன்மையோடு இல்லாமல் பாவத்தோடு இருந்தது. பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்து நம்முடைய நுகம் நம்ம கழுத்து மேலே பெரிய நுகத்தடி இருந்தது, பெரிய ஒரு பாரம் இருந்தது. அந்த நுகத்தடியை அறுத்தேன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த நுகத்தடி முறிக்கப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட உடனே சாத்தானுக்கும் நம்மளுக்கும் இருந்த நுகத்தடி முறிக்கப்பட்டது, அல்லது சாபத்திற்கும் நம்மளுக்கும் இருந்த நுகத்தடி முறிக்கப்பட்டது. நான் கட்டுகளை அறுத்தேன் அப்படின்னா தீமையோடு இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நம் ரட்சிக்கப்பட்ட பொழுது எல்லாத்தையும் அறுத்தார். நான் அடிமைப்படுவதில்லை என்று நீயும் சொன்னாயே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் திரும்பவும் நான் இந்த மாதிரி இதுக்கு அடிமைப்பட மாட்டேன் அப்படின்னு நீயும் வாக்கு கொடுத்தாய். ரட்சிக்கப்பட்ட பொழுது ஐயோ நான் இந்த மாதிரி வேலைக்கு நான் போக மாட்டேன், திருட மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், சினிமாவை பார்த்தது தப்பு, இந்த மாதிரி காரியங்களை செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி நீயும் வாக்கு கொடுத்தாயே. அப்போ உன்னுடைய வாக்கை வச்சு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன். அடிமைப்படுவதில்லை என்று சொன்னாயி. ஆயிலும் உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் நீ வேசியாய் திரிகிறாயே. அப்படின்னா எங்கெங்கே சமாதானம் கிடைக்குதோ, எங்கெங்கே சந்தோஷம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஓடி போயிடுறேன். ஆமாம், ரட்சிக்கப்பட்ட அன்பை மறந்துட்ட, உன்னுடைய நுகத்தடியை முறிச்சதை நீ மறந்துட்ட, இதை விட்டு போட்டு எங்கெங்கே அற்ப சந்தோஷம் கிடைக்கும், பச்சையான அப்படின்னா எங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கும், இதை சாப்பிட்டா சந்தோஷம் கிடைக்குமா, இந்த துணியை போட்டால் சந்தோஷம் கிடைக்குமா, அல்லது இங்கே இவங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுனா சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னா உலக காரியங்களில் என்னென்ன சின்ன 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 காரியம் கொஞ்சம் கொஞ்சமான சந்தோஷம் எங்கெங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் அந்த மாதிரி ஜனங்கூட பழகி அந்த மாதிரி வார்த்தைகளை பேசி நம்முடைய ரட்சிப்பை நாமளே தீட்டுப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். அப்போ நம்ம அடிமைப்படுவதில் என்று சொன்னாயே, ஆயினும் இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பினுடைய நிலைமை எப்படி இருக்குது? இன்றைக்கு நம்முடைய ரட்சிப்பு அற்ப சந்தோஷத்துக்கு சின்ன சின்ன காரியத்தில் போய் தான் நடந்துட்டுருக்குது ஒழிய நித்திய ஜீவ வார்த்தையிலேயோ அல்ல துன்பம் சகிக்கிறதுலையோ தேவனை மகிமைப்படுத்துறதுலையோ இல்லாமல் சகல மரத்தின் கீழும், மரத்தின் கீழும் அப்படின்னா உயரமான மரத்தின் கீழும் பச்சையான சகல மரத்தின் கீழும், பச்சைன்னு சொன்னால் நன்மை கிடைக்கிறடா, சந்தோஷம் கிடைக்கிறடா, அங்கெல்லாம் போய் இருந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை நாமளே கெடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் 21 வசனம் வாசிப்போம். ஆ போதும், தேவன் நம்மளை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தி கொண்டு வரும்போது நல்ல ரட்சிப்பை கொடுத்தார், உயர்தரமான ரட்சிப்பை கொடுத்தார், சுத்தமான ரட்சிப்பை கொடுத்தார், கலப்படம் இல்லாத ரட்சிப்பை கொடுத்தார். இப்படி நற்குல திராட்சை செடியாக தேவன் நம்மளை நாட்டினார். ஆனால் இன்னைக்கு என்ன மாதிரி அந்த திராட்சை செடி என்ன மாதிரி இருக்குதுன்னா காட்டு திராட்சை செடியாக மாறிப்போச்சு. அப்படின்னா பழமெல்லாம் சாப்பிட்டா புளிக்குது, அவங்க பேசுகிற வார்த்தைகளை கேட்டால் புளிக்குது, ஸ்கிரீனில் பார்த்தா புளிக்குது, ஜீரணம் பண்ண முடியல, நற்கிரியலாக இல்லை. ஆமாம், ஜீரணம் பண்ண அதை பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. அப்படியாக தேவன் நம்மளை நற்குல நற்கனி தரும் நல்ல குல உயர்தரமான திராட்சை செடியாக தேவன் நம்மளை நாட்டினார். ஆனால் காலப்போக்கில் இந்த திராட்சை செடியுடைய வேலை என்ன தெரியுங்களா, திராட்சை செடியுடைய வேறு தண்ணி எங்கே இருந்தாலும் உறிஞ்சி எடுத்துரும். ஆமாம், கொடி எங்கே வேணாலும் படந்துடும். அப்போ திராட்சை செடிக்கு பக்கத்தில் வேறு எந்த செடியும் வளராமல் பார்த்துக்கணும். அப்படி வளர்ந்ததுன்னா இந்த திராட்சை செடியுடைய வேர் என்ன பண்ணுன்னா, இப்போ வேப்ப மரம் வளருதுன்னு வச்சுக்கலாமே, அந்த வேப்ப மரத்தினுடைய வேரில் இருக்கிற தண்ணியை இந்த திராட்சை செடி வந்து திராட்சையுடைய வேர் வந்து உறிஞ்சிடும், உறிஞ்சி மேலே வந்து எப்படி கொடுக்கும், கசப்பான பழங்களாக கொடுக்கும். அதனால தான் திராட்சை செடி இருக்கிற இடத்த நல்லா தோட்டத்தை சுத்தமாக வச்சுக்கணும். அந்த கொடி படுறது எங்கே வேணாலும் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த கொடி இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வளைச்சி வளைச்சி விட்டு நம்ம அது கரெக்டாக பக்குவமாக கவனமாக பார்த்துட்டே இருந்தோம்னா தான் நம்முடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும். இப்படி இல்லாமல் இருந்து நம்முடைய தேவன் நம்மளை நல்ல நிலைமையில் வைக்கும்போது நாம் நம்மளை பக்குவப்படுத்தாதவர்களாக, நம்முடைய வாழ்க்கையை சுத்தம் பண்ணாதவர்களாக, அல்லது இருதயத்திலே சுத்தமான காரியங்களை நம்ம விதைக்காமல் இருந்து காட்டு செடியை வளர விட்டு அல்லது களைகளை வளர விட்டு முள்ளுள்ள இடத்துல திராட்சை செடியை நட்டு அல்லது களை பிடுங்காமல் இருக்கும்போது அந்த களைகளில் இருக்கிற வேர்லிருந்து இந்த திராட்சை செடியுடைய வேர் வந்து அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி மேலே வரும்போது திராட்சை செடி கனி கொடுத்துரும், ஆனால் கசப்பான இருக்கும், பழமாக இருக்கும். ஆமாம், கசப்பான பழமாக இருக்கும், ஆனால் பார்த்தா திராட்சை செடியுடைய இலை இருக்கும், எல்லாமே திராட்சை செடியுடைய காரியம்தான் இருக்கும். இந்த கசப்பு எங்கேருந்து வருது, பூமிக்கு கீழே இருக்கிற வேர்லேருந்து வருது. ஆமாம், தெரியாது, மேலே தெரியாது, அது நல்லா தானே இருக்குது நம்ம நினச்சிப்போம். ஆனால் பக்கத்தில் நிறைய காட்டு செடிகள் வளர்ந்துருக்கிறதுனால அந்த களைகளில் இருக்கிற அந்த தண்ணியை உறிஞ்சி அந்த பழத்துக்கு வந்துடுது. அதனால் மேல்புறமாக பார்க்கும்போது நல்ல சுத்தமானவர்களாக இருக்கிறவர்களாக இருப்போம், ஆனால் கனி நல்ல கனியாக இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் சுத்தமான நிலைமை இல்லை, இருதயத்தில் கலைகள் வளர்ந்துருக்கிறது, இருதயத்தில் சரியான தண்ணி பாய்ச்சலை, இருதயத்தில் காட்டு செடிகள் நிறையா வளர்ந்துருக்கிறது, அப்போது முட்செடிகள் இருக்கிறது, அதை பிடுங்கி எரியணும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது தான் நம்முடைய உண்மையான திராட்சை செடி உண்மையான பழத்தை தரும். இல்லாட்டினா இப்படி கசப்பான பழங்களை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டு இருக்கும். எரேமியா 2:25
உன் கால் வெறுங்கால ஆதபடிக்கும், உன் தொண்டை வறட்சியாக ஆதபடிக்கும், அடக்கிக்கொள் என்றால் நீ அது கூடாத காரியம், நான் அப்படி செய்ய மாட்டேன்,
அவர்கள் பிறகே போவேன் என்கிறார். சோத்ரம். உன் கால் வெறுங்கால் ஆகாதபடி அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் கால் வெறுங்கால் ஆகாதபடி அடக்கிக்கொள், உன் தொண்டை வறட்சி ஆகாதபடி அடக்கிக்கொள், உன் தொண்டை வறண்டு போகாதபடி அடக்கிக்கொள்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், தேவையில்லாத காரியத்தை பேசி பேசி உழப்பி உழப்பி வாயை நீயே நீ கெடுத்துக்காத அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அதான் உன் தொண்டை வறட்சி ஆகாதபடி நீ அடக்கிக்கொள். அப்படின்னா பேசி 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 நல்லது பேசுறதுக்கு நீ வந்து வார்த்தைகள் இல்லாமல் தொண்டை கட்டி போகாமல் இருக்கிறதுக்கு நல்ல காரியத்தை மட்டும் பேசு, வீணான காரியத்தை பேசாத. உன் கால் வெறுங்கால் ஆகாத அப்படின்னு என்ன அர்த்தம்? காலில் என்ன இருக்கும்? செருப்பு இருக்கும். உன் கால் வெறுங்கால் ஆகாதபடி, வெறுங்கால் ஆகாதபடி அப்படி காலில் செருப்பு இருக்குது, அந்த செருப்பு உன்னை விட்டு கலண்டு போகாதபடி உன்னை அடக்கிக்கொள். அதுக்கப்புறம் வேற யாருக்கு தெரியும்? சொல்லுங்க பாப்பா. பாதரட்சின்னு என்ன அர்த்தம்? ஆயத்தம் என்னும் பாதரட்சை, பாதரட்சை கண்ட கண்ட இடத்துக்கு போய் 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 வீணா ஊழியத்தை கெடுத்துக்கிறது, தேவையான இடத்துக்கு போகாம கண்ட கண்ட இடத்துக்கு போய் ஊழியத்துக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்னால வருது, நான் அந்நியரை நேசிக்கிறேன், அவர்களுக்கு பிறகே போவேன். நம்மளே நாம நேசிக்கணும், முதலாவது நம்மளே நாம நேசிக்கணும். அதை விட்டு போட்டு நான் அடுத்தவங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வர்றது அந்த வீட்டுக்கு வர்றது கேட்டால் சுசாசன் சொல்ல போனேன், ஜெபம் பண்ண போனேன், ரசிப்பின் நச்சியதை அறிவிக்க போனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டான், அடுத்தவங்களை ரசிப்புக்குள்ளாக வழி நடத்துவதற்காக ஓடி 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 அலைவான், கால் வலிக்குதும்பாங்க. கடைசியில் பார்த்தா கால் வெறுங்கால் ஆகாதபடி, உனக்கு கொடுத்த ஊழி அழைப்பு நஷ்டமடையாதபடி நீ வந்து பத்திரமா உன்னுடைய ஊழி அழைப்பை பார்த்துக்க. உன்னுடைய ஊழி அழைப்பு உன்னை விட்டு போச்சு, திருப்பி கிடைக்கிறது கஷ்டம். அதனால் விளக்குத்தண்டு உன்னை விட்டு நீங்கி போச்சுன்னா அப்புறம் அந்த விளக்குத்தண்டு வாங்கிறது கஷ்டம். விளக்கு எரிஞ்சிட்ருக்கோம், ஆனால் விளக்குடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரியாது. அதே மாதிரி கால் வெறுங்காலாகி போச்சுன்னா நடக்கிறது செருப்பு இல்லாமல் எப்படி நடக்க முடியும்? அக்கத்தும் ஊழியத்தில் ஆண்டவர் ஒரே ஒரு தடவை தான் செருப்பு கொடுப்பாரு, அந்த செருப்பு பத்திரமா வச்சு தேவையான இடத்துக்கு மட்டும் போய் அதை உபயோகப்படுத்திக்கணும். அதை விட்டு போட்டு கண்ட கண்ட இடத்துக்கு போய் அந்த செருப்பு போட்டு தேய்ச்சோம்னா என்னாகும்? சீக்கிரம் தேஞ்சு போயிடும். சீக்கிரம் தேஞ்சு போச்சு, கழண்டு போச்சு அப்படின்னா அந்த செருப்பு ரிப்பேரும் பண்ண முடியாது, வேற புதுசும் வாங்க முடியாது. இது ஆண்டவர் கொடுக்குற செருப்பாச்சு, அது இது ஆண்டவர் கொடுக்குற செருப்பாச்சு. கடையிலன்னா எத்தனை வேணாலும் வாங்கிக்கலாம், கிடையாது. என்ன விற்கிறதுக்கும் கடை என்ன விற்கிறது, கடை இருக்குது அப்படின்னா ஆலோசனைகளை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ஆனால் செருப்பு விற்கிறது கால் இல்லை, அது ஆண்டவர் கொடுக்குற செருப்பு. செருப்பு எல்லா ஊழிய அழைப்பையும் தேவன் தான் பயந்து கொடுக்கிறார். அதனால் உன்னுடைய கால் வெறுங்கால் ஆகாதபடி அடக்கிக்கொள் அப்படின்னு சொன்னால், காலையும் அடக்கிறதில்ல, தொண்டையும் வாயும் அடக்கிறதில்ல, போய் எல்லாத்துக்கிட்டையும் தேவையில்லாத காரியத்தை பேசி 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 அந்நீரை நேசிக்கிறேன் அப்படின்னா அடுத்தவங்களை நான் நேசிக்கிறேன், என்னை நான் நேசிக்கலை அப்படின்னு அர்த்தம். பன்னீர் அந்நீருக்கு அந்த ரெசிப்பு கிடைச்ச போதுமா? நம்மளுக்கு ரெசிப்பு வேணுமா? அந்நீருக்கு முதல்ல ரெசிப்பு வேணுமா? ஆமாம், முதலாவது ஒருவன் நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கப்படுறதுக்கு வழி பார்க்கணும். நம்முடைய ஆத்மாவை நான் பாதுகாக்க வேண்டும். அதான் ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அதனால தான் புதிய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லியிருக்கு. நிறைய பேர் ஓடி 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 நிறைய பேர்த்துக்கு ரட்சிப்பை அறிவிச்சிருவாங்க, ஆனால் அவங்களுடைய காரியத்தை யோசனை பண்ணி பார்த்தா ரொம்ப சந்தேகமாக இருக்கும், வாழ்க்கையை ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கும். அப்படியாக அடுத்தவங்களுக்கு முன்னால் நம்மளை நாம் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். எபிரேயர் 6:18 எபிரேயர் 6:18
போதும்.
இங்க நாம் பார்க்கிறோம், இரண்டு மாறாத விசேஷித்த பிரமாணங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவு வேணும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார். இப்போ பழைய ஏற்பாட்டில் நாம் பார்த்தா ரெண்டு தீமைகளை செய்தார்கள் என் ஜனங்கள், ரெண்டு தீமைகளை செய்தார்கள். இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் வரும்போது இரண்டு மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதலை கொண்டு வர்றார். எப்பா இரண்டு மாறாத விசேஷங்கள்னாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி அப்படி செய்தார். இந்த இரண்டு விசேஷங்கள் என்ன விசேஷங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். இதில் ரெண்டு மாறாத விசுவாசங்கள், ரெண்டு மாறாத விசேஷத்தினால் நிறைந்த ஆறுதல். அதுனா கொஞ்சம் ஆறுதல் எல்லாம் கிடையாது, நிறைந்த ஆறுதல். இது இங்க வசனத்திலேயே எழுதியிருக்குது, வசனத்திலேயே எழுதியிருக்கு. சோத்ரம். அந்த நம்பிக்கை பாருங்க, 19 சொல்லுது, அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. நிலையும் உறுதியும், நிலையும் சொன்னா நித்தியமானது, நிலையும் உறுதியும் சொன்னா என்றென்றைக்கும் நிலைக்கிறது. நிலையானதுனா நித்தியமானது, உறுதியானதுன்னு சொன்னா என்னைக்கும் அழிந்து போகாதது. அப்போ நித்திய ஜீவ வார்த்தைகள் என்றென்றைக்கும் இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்கள். இந்த ரெண்டு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி நம்மளுக்கு அதை செய்திருக்கிறார். நித்திய ஜீவ வார்த்தைகளையும் என்றென்றைக்கும் இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவன் நம்மளுக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி தேவன் அப்படி செய்திருக்கிறார். 20 வாசிப்போம்.
நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேத்தின் முறவியின்படி நித்தியவரான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார்.
அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். சோத்ரம். முன்னாடி நம்மளுக்கு மாதிரியாக இருக்கிற ஒருத்தர் அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். எந்த திரை? சோத்திரம். எபிரேயர் 10 19 வசனம். எபிரேயர் 10
ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சத்திரையின் வழியாய் புதிதும் ஜீவனமானது மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியார், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மான சாட்சி நீங்க தெளிக்கப்பட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோ.
ஆ, போதும். அப்போ மாம்சமாகிய திரையின் வழியாய், அப்படின்னா இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக பாவங்களுக்காக மரித்திருக்கிறார், அல்லது சோதனையில் ஜெயம் கொள்வது எப்படி, தீமையை ஜெயம் கொள்வது எப்படி என்கிற காரியத்தை ஆண்டவர் அதை நம்மளுக்காக செய்து நிறைவேற்றியிருக்கிறார். இப்படி நிறைவேற்றி துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக, அப்படின்னா நம்முடைய மனசாட்சி சுத்தமாவதற்காக தேவன் என்ன செய்திருக்காருன்னா, நம்மளுக்கு முன்னோடியாக மாதிரியாக சிலுவையில் அறையப்பட்டு பாவத்தை ஜெயம் கொள்ளுவது எப்படி, தீமையை ஜெயம் கொள்ளுவது எப்படி அப்படிங்கிற காரியத்தை ஒவ்வொரு காரியத்திலேயும் அவர் செய்து காண்பித்து நம்மளுக்கு அந்த துர்மன சாட்சி நீங்க நம்மளுக்கு நல்ல ஒரு இருதயத்தை கொடுக்கும்படியாக தேவன் சுத்த ஜலத்தினால் நம்மளை கழுவி இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டு விதமான தீமைகள் நம்மளை தொடர்ந்து கொண்டே வருகிறது. என்ன தீமைகள்னா, ஒன்று நித்திய ஜீவ வார்த்தைகளை விட்டுவிட்டோம், அதற்கப்புறம் வெடிப்புள்ள தொட்டிகளை நாம் வெட்டி கொண்டோம். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் வரும்பொழுது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்கு நிலையும் உறுதியுமான தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி தேவன் நம்மளுக்கு செய்திருக்கிறார். நித்திய ஜீவ வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார், நித்தியமான ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த காரியத்தை நம்மளுக்கு முன்னோடியான இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றி காண்பித்திருக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்மளுக்காக மரித்து எப்படி ஜெயம் கொள்வது, எப்படி தேவனுடைய வார்த்தைக்காக வாழ்வது, எப்படி பரலோகத்துக்கு நாம் போய் சேர்வது, எப்படி தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நம்ம நீதிமானாக வாழ்வது என்கிற உதாரணத்தை அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் மாம்சமாகிய திரையின் வழியாக அதை நிறைவேற்றி நம்மளுக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி தேவன் செய்திருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நம்முடைய அன்பு எப்படி இருந்தது, நாம் தேவனோடு உடன்படிக்கை செய்த பொழுது நம்முடைய அன்பு எப்படி இருந்தது, நம்முடைய வேத வாசிப்பு எப்படி இருந்தது, நம்முடைய நற்கிரியைகள் எப்படி இருந்தது என்கிறதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அப்படி பரிசோதித்து பார்க்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடந்தது, ரட்சிக்கப்பட்டதற்கு பின்பதாக தேவன் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்திருக்கிறார் என்கிற காரியத்தை நினைத்து நாம் மனம் திரும்பி நாம் ஆதியிலே செய்த கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். அப்படி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்யாமல் போனால் விளக்கு தண்டு நம்மளை விட்டு நீங்கி போய்விடும். அதுக்கப்புறம் நம்முடைய கால் வெறுங்காலாகாதபடி நாம் அடக்கணும், இல்லைன்னா கால் வெறுங்காலாயிரும். அப்படின்னா நம்மளுக்குன்னு ஊழியங்கிறது ஒன்றுமே இருக்காது, தொண்டை வறண்டு போயிடும். பேசி 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 தேவையில்லாத காரியத்தெல்லாம் பேசி பேசி உண்மையான தேவனுடைய காரியத்தை பேசும்போது அல்லது நன்மையான வார்த்தைகளை பேசும்போது நம்மளுக்கு வார்த்தைகள் இல்லாமல் நம்முடைய தொண்டை வறட்சியாக காணப்படும். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து நம்முடைய ரட்சிப்பை பரிசோதித்து ஆதியில் இருக்கிற நிலைமைக்கு நாம் மாறி தேவனுடைய வருங்கால ஆசீர்வாதங்களை பெற்று நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நாம் பிழைக்கிறவர்களாய் காணப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.